நீங்கள் உங்களுடைய ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சீங்க?
தற்செயலாக நாங்கள் இந்த கோயிலுக்கு போன பொழுது ஒரு மிக ஒடுக்கமான கிணறு இருப்பதை கண்டோம். அதோடு பக்கத்தில் ஒரு நாக கல் வைத்திருக்கிறார்கள், அதை இப்பொழுதும் வழிபடுகிறார். அந்த கல்லிலே கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்துக்குரிய தமிழ் மணிநாகன் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலேதான் கிணற்றையும் நாங்கள் காலநிலையம் செய்ய முடிந்தது. கிணறு ஆழமானது, சுற்றி பார்க்கின்ற போது ஒரு 25 அடி ஆழத்திற்கு தண்ணீர் நிற்கின்றது. அதிலே அதனை அறுத்த கற்களை அடுக்கி அமைத்திருக்கின்றார்கள், நாற்சதுரமாக அமைத்திருக்கின்றார்கள். அது 3 அடி அகலமும் நீளமும் கொண்ட ஒரு சதுரமாக இருக்கின்றது. அளவிலே மற்றதற்கு ஒப்பிடுகின்ற பொழுது மிகச் சிறியது. அந்த கற்களிலே தமிழ் பிராமி எழுத்துக்கள் தெரிகின்றன. அதை வைத்துக் கொண்டுதான் நாகர்களுடைய வேலைப்பாடு என்று நாங்கள் நினைக்கின்றோம்.
இது எந்த காலகட்டத்தை சார்ந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அது நாங்கள் 2 நூற்றாண்டு அளவில், கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 2 நூற்றாண்டு அளவு குறிய ஒரு வேலைப்பாடாக இருக்கலாம்.
எதன் அடிப்படையில் நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வருகிறீர்கள்?
எழுத்துக்களினுடைய அடிப்படையிலே தான் அந்த முடிவுக்கு நாங்கள் வர முடியவில்லை. ஏனென்றால் இதே மாதிரியான ஒரு கணக்கை பதுவான்கரையிலே சென்ற வருடம் நவம்பர் மாதம் நாங்கள் கண்டோம். அது அங்கு வேரம் என்கின்ற இடத்தில் இருக்கின்றது. அது சுடுவன் வளையங்களினால் அமைக்கப்பட்ட கிணறு நாகர்களினாலே. அதனுடைய மேற்பகுதி வளையத்தினுடைய பாகங்கள் மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் எழுத்துக்கள் சொற்கள் காணப்படுகின்றன. அதன் காரணமாக அதையும் அடையாளம் காண முடிந்தது. அதே போல இந்த கிணறு செங்கல்லினால் அன்றி கருங்கல்லினால் அறுத்த கற்களினால் அமைக்கப்பட்டது என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த ரெண்டு மட்டும்தான் இந்த ஆதி இரும்புக்கால மனிதர்கள் தமிழ் பகுதிகளில் வடகிழக்கிலே அமைத்த கிணறுகள் இதுவரை காணப்பட்டுள்ளன.
இது போன்ற கிணறு இது 2வது கிணறா அல்லது இதற்கு மேலதிகமான இது போன்ற கிணறுகளை இதற்கு முன்பே நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
நாங்கள் பார்க்கவில்லை. என்னென்ற இதற்கு மிகவாக இருக்கலாம், ஆனால் ஒருவரும் இதை பற்றி அறிந்து இருக்கவில்லை. எழுத்துக்கள் இருப்பதை அவர்களுக்கு தெரியாது. அவங்க அறியாமையினாலே அழித்து விடுவார்கள், இருந்தாலும் சொல்ல மாட்டார்கள்.
இப்பொழுது அதில் இருக்கும் அந்த தமிழ்
கணக்கை கூட நாங்கள் பார்த்துத்தான் கண்டபோது தற்செயலாக நாங்கள் அறிந்தோம். வேறது மற்றவர்கள் புராதனமானது என்று சொல்வார்கள். நாகருக்கும் தொடர்புண்டு 2000 ஆண்டு தொடர் பழமையுடையது என்று அவர்களுக்கு அது தெரியாது.
இந்த குறிப்பிட்ட கோவிலில் இருக்கும் நாகக்கல் இன்றும் வழிபடப்படுவதாக கூறினீர்கள். அந்த நாகக்கல்லும் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான முந்தைய கல்லா?
இதே போன்ற கற்கள் பல மட்டக்களத்திலும் உள்ள கல் வந்து இதே போன்றது. இதே போன்ற கல் இப்பொழுதும் வழிபாட்டில் இருக்கின்றது. அதுடன் இந்த மணிநாகன் என்ற எழுத்து காணப்படுகின்றது.
இப்பொழுது அதில் இருக்கும் எழுத்து
அதை சுற்றியுள்ள கற்களில் மணிநாகன் பள்ளி என்றும் எழுதப்படுகின்றது. மணிநாகன் பள்ளி என்றால் மணிநாகனுக்குரிய கோயில். அந்த காலத்தில் கோயிலுக்கு பதிலாக பள்ளி என்ற சொல்லைத்தான் பயன்படுத்தினார்கள்.
தொல்லியல்
மனைக்கும் பள்ளி என்றுதான் பயன்படுத்தினார்கள். நாகர்களுடைய இருப்பிடம், நாக அரசருடைய இருப்பிடத்தை வேல்நாகன் பள்ளி என்றார். வழிபாட்டு தரத்தை, அதாவது மணிநாகன் என்ற கடவுள் பள்ளி கொள்ளுகின்ற கருதப்பட்ட இடத்தை மணிநாகம் பள்ளி என்றார்கள்.
தொல்லியல் துறையில் ஆய்வுகளை உறுதிப்படுத்துவதற்காக, கால எல்லையை நிர்ணயிப்பதற்காக கார்பன் டேட்டிங் என்கிற ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. அது போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நீங்கள் கண்டுபிடித்திருக்கும் அந்த கல்வெட்டு மற்றும் மணிநாகன் கல் மற்றும் அந்த கிணறு அந்த பகுதியில் அந்த கார்பன் டேட்டிங் முறையில் அதனுடைய தொன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்க போறீங்களா?
அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இயலாது. ஏனென்றால் இது அரசாங்கத்தினாலே திணைக்களத்தினாலே கண்டுபிடிக்கப்படவில்லை. நாங்கள் தனி மனிதர்கள், இந்த ஒரு நிறுவனத்திலும் நாங்கள் இப்பொழுது சேராதவர்கள். அந்த வசதிகள் எங்களிடம் இல்லை. அதோடு மாகாண சபை இதை செய்யலாம், ஆனால் அதற்கும் சில கட்டுப்பாடுகள் உண்டு. அதிகாரம் இருந்தாலும் முன்னைய ஆளுநர்கள் இப்படியான தொழில்களில் செயற்பாடுகளில் ஈடுபட சபைகளை விடவில்லை. அடுத்ததாக அங்கே இருக்கின்ற பல்கலைக்கழகத்துக்கும் இதில் அதிக ஈடுபாடு இருப்பதாக எனக்கு தெரிகிறது. ஆனால் நீங்கள் சொல்றது கார்பன் டேட்டிங் அதை பார்க்கிறது இப்பொழுது அந்த தமிழ் பகுதிகளில் உள்ள தொழிற்சங்கங்களை பொறுத்த மட்டும் அது சாத்தியப்படக்கூடிய நிலையில் இல்லை. சில சம்பசம் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய கருவோடுகள், அதாவது பானையோடுகள், சிறிய உலோகப் பொருட்கள், அவற்றை வீட்டில் வைத்து மற்றவர்களுக்கு தெரியாது பிற தேசங்களில் உள்ளவர்களுக்கு காட்டி பார்க்கலாம். ஆனால் அவற்றை பகிரங்கப்படுத்துவது
தற்போதைய நிலையில் அதில் இருக்கும் எழுத்துக்களை வைத்து மட்டும்தான் அதனுடைய கால வரையறையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், அப்படித்தானே?
கால வரையறை பொறுத்த மட்டும் பிராமி எழுத்துக்களுக்கு ஒரு காலம் உண்டு. தமிழ் பிராமி எழுத்து என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன் 280 ஆண்டுகள் முதல் கிறிஸ்துவுக்கு பின் 250 ஆண்டு வரைதான் இனங்கள் அந்த எழுத்து முறை நிலவி இருக்கலாம். மட்டக்களப்பை பொறுத்தவரையில் அது கொஞ்சம் காலம் நீடித்திருந்தது. ஆனால் அந்த காலத்தில் எழுத்து கொஞ்சம் மாற்றம் அடைந்திருக்கின்றோம். இது பழைய தமிழ் பிராமி வரிவடிவங்கள் என்று அது காணப்படுவதனால் தான் கிறிஸ்துவுக்கு முற்பட்டது என்று நான் சொன்னேன். மூலமாக இந்த கணிப்பு மாறமாட்டது.
இலங்கை வரலாற்றில் நாகர்களுடைய காலமாக எது அறியப்படுகிறது?
அது இப்பொழுதுதான் இந்த நாகர்களை தொடர்புபடுத்தி இலங்கை தமிழர்களுடைய வரலாற்றோடு பார்க்கிறார்கள். நாகர்களை பற்றி மகாவம்சத்தில் குறிப்பிட்டு பௌத்த சமயம் பரவுவதற்கு முன் அவர்கள் வாழ்ந்த பூர்வ குடிகள் என்று சொல்லப்படுகின்றது. பிராகிருத மொழியிலே காணப்படுகின்ற 2000 சாசனங்கள் உண்டு. அவற்றிலே குறைந்தது ஒரு 60 சாசனங்களில் நாகரை பற்றி குறிப்புகள் உண்டு. அவர்கள்தான் இந்த பெருங்கற் பண்பாட்டினை இலங்கை பரப்பியவர்கள் என்பதற்கு அந்த சின்னங்களிலும் சான்றுகள் இருக்கின்றன. அதற்கு அகழ்வு செய்தவர்கள் எல்லாம் அங்கே காணப்படுகின்ற கல்வெட்டுகளை அவர்கள் வாசகங்களை வெளியிடவில்லை, அறிக்கைகளில் அவற்றை விளக்கவில்லை. அவை தமிழிலேதான் காணப்படுகின்றன. நாகர்களுடைய ஈமச் சின்னங்களாகத்தான் அந்த கல்லறைகள் காணப்படுகின்றன. தட்சிணபுரி மாவட்டத்தில் உள்ள எம்பிலிப்பிட்டியா என்ற இடத்தை 3 மாதங்களுக்கு முன் ஒரு நண்பர் கூட்டிக் கொண்டு போய் காட்டினார். அங்கே 4 கல்லறைகள் உண்டு. அவற்றிலே ஒன்று திரிசூலத்தினுடைய வடிவம் தெளிவாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு பக்கத்திலே அதிலே அந்த ஈம தளம் கல் அறை கல்லறை வேல் மாகன் என்ற வாசகத்தோடு முடிகின்றது. இதே போல ஸ்ரீகிரியாவுக்கண்மையில் உள்ள பொல்சொகன் கனத்த என்ற இடத்தில் ஏராளமை பல்கலைக்கழகத்தில் தொல்பொருளியல் துறையினர் 2007 ஆண்டு ஆய்வு செய்த பொழுது அகழ்ந்து ஆய்வு செய்த பொழுது இந்த கல்லறைகளினுடைய மூடிகளை அப்புறப்படுத்திய பொழுது அவற்றின் படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன இருக்குது வாசகம் என்று அவர்கள் சொல்லவில்லை. படத்தை பார்த்த பொழுது அதிலே இது நாகன் வேல் நாகன் மகன் வேல் கண்ணன் என்றவாறு வசனங்கள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. அதோடு ஈமத்தாளி என்பதுடைய படத்தையும் புகைப்படத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலும் வேல் நாகன் என்று காணப்படுகின்றது. மேலும் இமன் கட்டுவ என்ற ஒரு பிரசித்தமான பெருங்கற்கால பண்பாட்டு சின்னங்கள் உள்ள இடத்தை 70 ஆண்டுகளுக்கு முன்பு அகழ்வு செய்திருக்கின்றார். அங்கே இடத்தை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக பல கல்லறைகள் இருக்கின்றன. அதற்கிலும் நாகர் பெயர் குறிப்பிடுகின்ற தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கற்களினுடைய பழத்தை தான் நான் பார்த்தேன். வருங்காலத்தில் நீ அண்மையில் அங்கே கூட்டிக் கொண்டு காட்டுவதாக உறுதியளித்திருக்கின்றார். இதிலிருந்து அறிவது என்னவென்றால் இந்த பண்பாட்டை அதாவது புரணிக் கற்காலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்குரிய பண்பாடு போல ஒன்று இலங்கையிலே கரவி வளர்ச்சி அடைவதற்கு நாகர்கள்தான் பெரும்பாடு காரணமாக இருந்திருக்கின்றார். அதோடு அண்மை வடகிழக்கு பகுதிகளிலே குறிப்பாக இந்த மத்தக்கிழக்கு தேசத்தினுடைய கூறுகளிலே பெரும் அளவிலான நாக சித்தரசியல் இருந்தமை பற்றி நாங்கள் கல்வெட்டுக்கள் மூலமாகவும் அதை அமைந்திருக்கிற இடங்களில் உள்ள தொல்பொருள் சின்னங்கள் கொண்டும் அறிய முடிகின்றது. இந்த வளர்ச்சி நான் முன்பு சொன்னது போல கிறிஸ்துவுக்கு முன் உள்ள 200 முதிர்ச்சி நிலையை அடைந்து விடுகின்றது. அந்த நிலையை தடைவதற்கு பல ஆண்டுகள் கழிந்திருக்க வேண்டுமே. கிறிஸ்துவுக்கு முன் 700 ஆண்டளவில் இருந்து இந்த தமிழ் மொழியினுடைய அறிமுகம் இலங்கையில் ஏற்பட்ட வேண்டும். அந்த மொழியை பேசிய நாகன், அதாவது இந்த பெருங்கற்கால பண்பாட்டினுடையோடு தொடர்புடைய நாகர்கள் இலங்கையிலே பல பகுதிகளிலும் பரவினார்கள் என்றும் நாங்கள் இப்பொழுது கூறக்கூடியதாக இருக்கின்றோம்.
இந்த ஆய்வின் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
அண்மை காலத்திலே நாங்கள் கந்தநிலத்தையும் பாத்தனத்தையும் அடிப்படையாக கொண்டு நூலொன்று எழுத இருக்கின்றோம். ஆதிகால இலங்கையில் நாகரும் தமிழரும் என்ற தலைப்பில் அந்த நூல் அமையும். அதோடு வன்னி பகுதியிலும் இதே விதமான பல ஆதாரங்கள் அருணாச்சலத்தில் இருந்ததனால் அவருடைய தனி முயற்சியினாலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிலவற்றை போய் பார்க்கவில்லோம். அதன் பின்பு அங்கே கிடைக்கின்ற விவரங்களையும் நமது ஆய்விலே சேர்த்துக் கொண்டு அந்த நூலை அவற்றை சேர்த்துக் கொள்வோம்.
நீங்கள் எழுத போகும் இந்த புத்தகத்தின் தலைப்பு தமிழரும் நாகரும் என்கிறீர்கள். தமிழர் வேறு, நாகர் வேறா? இவர்களுக்கு இடையிலான வரலாறு என்ன சொல்கிறது?
நாகர் தமிழரே என்பதைத்தான் நிறுவுவதற்கு வகைத்தான் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. அதான் அந்த தடையங்கம் போகும். ஏனென்றால் பிற்காலத்தில் இப்ப இந்த இலங்கை தமிழர் என்று சொல்றது உங்களுக்கு ஆரண்டு தெரியும் தானே. இவர்கள் தொடர்ச்சியான ஒரு பிராந்தியத்தில் வாழ்ந்தாலும் பிரதேச வேறுபாடுகள் பண்பாட்டு மரபுகளே காணப்படுகின்றன. இவை பிற்காலத்தில் ஏற்பட்டவை. நாகர்காலத்தில் காணப்படுகின்ற பண்பாட்டில் அங்கே வேற்றுமையை நாங்கள் காணவில்லை. அது ஆரம்ப காலம், அதிலே ஒரு ஒருமைப்பாடுதான் காணப்படுகின்றது. நாங்கள் பயன்படுத்துகின்ற பல பொருட்கள் நாகர் மூலமாக கிடைத்தவை. குறிப்பாக நாகேஸ்வரம், நாகசிங்கம் என்று சொல்லப்படுவது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இப்பொழுது மரச்சக்கு எண்ணெய் ஊற்றுவதற்கு மரச்சக்கை பயன்படுத்துகின்றோம். அதே மாதிரியான வடிவமைப்பில் எந்த விதமான வேறுபாடும் இல்லாத கல்லுருவம் ஒன்று பழுவாஞ்சிக்குடியில் இருக்கின்றது. அதில் எழுத்துக்கள் சுற்றி வர இருக்கின்றன. இதே போன்ற ஒரு சக்கு, கல்லிலே அமைந்த சக்கு, கற்புட்டியில் உள்ள ஒன்னாண்டு கோட்டையில் முள்ளும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கோயிலை படிக்கிறது வாசிக்கிறதெல்லாம் இயலாத காரியம். படைதான் காவலுக்கு இருக்கின்றோம். இது போல சில உலோக விளக்குகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். பந்தார மூலையில் ஒரு கோயிலில் சொன்னாலும் ஆக்கிராரன் பார்த்து எடுத்து கொண்டு ஓடிவிடுவார்கள். அங்கே ஒரு கை விளக்கு என்று நாங்கள் சொல்வதுண்டு. வெங்காயமையோ ஓப்பண்ணையோ வேற எண்ணெயோ ஊற்றி திரி எரித்து எரிக்கின்ற சிறு பித்தளை விளக்குகள், எங்களுடைய காலத்தில் பயன்பட்ட விளக்குகள், அதாவது நாங்கள் இளைஞர்களாக இருக்கின்ற காலத்தில் எல்லாம் மின்சாரம் தானே, ஒருவருக்கும் இதில் தெரியாது. இதே விளக்குகள், இதே மாதிரியான விளக்குகள் நாகர் மூலம் தான் வந்தவை. அங்கே நான் சொன்ன இந்த விளக்கு அதில் மணிநாகன் பண்டி என்று பின்புறத்திலும் பிற்பக்கத்திலும் நிறையப்பட்டிருக்கின்றன. இயற்கைக்குரிய விடயம் என்னவென்றால், ஒரு மாதத்திற்கு முன்பு கற்பிக்கைக்கு போன பொழுது ஓரிடத்திலே மாளிகை திடல் என்னும் இடத்தில் இருந்து அங்கு அத்திவாரம் பற்றிய பொழுது பல பொருட்களை கண்டெடுத்திருக்கின்றார். அதில் வந்து இதே போன்ற விளக்கு, அதிலும் மணிநாகம் பலி என்றுதான் எழுதப்பட்டிருக்கின்றது.
அப்படியானால் நாகர்களும் தமிழ் தான் பேசினார்களா?
நாகர்கள் வேறு மொழி பேசினாலே தமிழே அவர்களுடைய கல்வெட்டு அமைந்திருக்கு. பௌத்தம் சாராத விடயங்கள், அவர்களுடைய பூர்வீகமான வழிபாடு தொடர்பான விடயங்கள் எல்லாவற்றிலும் தமிழ் மொழியில்தான் தங்களுடைய பெயர்களை அவர்கள் பொறித்திருக்கிறார்கள். குசலான் மறையில் மற்றும் பௌத்த பாதங்கள் இணை சுவடு பாதங்கள் இருக்கின்றன. அதையும் பேருக்கு தெரியாது, முன்னம் பார்த்திருக்க மாட்டார்கள். அதிலே வேர் நாகன் என்று அவற்றுக்கு மேலே வெட்ட தமிழில் வெட்டப்பட்டிருக்கின்றன. மற்ற அங்கு இருக்கின்ற பிராகிருத மொழி சாசனங்கள் எல்லாம் ராஜா நாகனை பற்றி சொல்லுகின்றன. அதனால் அவனுடைய குடும்பத்தவர்கள் நாடே பௌத்த சங்கத்தாருக்கு வழங்கப்பட்ட குகைகள் பற்றி அந்த சாசனங்கள் விளக்குகின்றன. இவ்வாறானவற்றில் ஒன்று தமிழ் மொழியில் எழுதப்பட்ட சாசனம். அது தமிழ் மொழியின அவர்களுடைய மரபுக்கேற்ப அதை வேல் நாகன், மகன் வேல் கண்ணன், மகன் வேல் நாகன் என்ற வாசகம் அதில் எழுதப்பட்டிருக்கின்றன. அதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த குகையினை சமகாலத்தில் ஆட்சி புரிந்த நாகன் என்ற வேல் சங்கத்தாருக்கு வழங்கியிருக்கின்றான். அவனுடைய ரெண்டே தலைமுறை முன்னோர்களுடைய பத்த பெயர்களும் குறிப்பிடப்படுகின்றன. எனவே அங்கு காணப்படுகின்ற எல்லா சாசனங்களும் தமிழ் பௌத்தர்களை பற்றியலை. அவர்கள் அங்கிருந்த சங்கத்தார் தமிழர்கள், அதோடு அங்கு வழிபட்டவர்களும் தமிழை பேசிய நாகர்கள் அதோடு அவர்களோடு கூடியிருந்த பழங்குடியினர் என்பதும் இப்பொழுது தெளிவாகின்றது. இந்த அடிப்படையிலேதான் மட்டக்களப்பு, திருவோணமலை, வன்னி, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் உள்ள ஆதிகால பௌத்த படிமங்கள், தொல்பொருள் சின்னங்களை நோக்க வேண்டியொரு நிலை இப்பொழுது உதயமாகி இருக்கின்றது.
நூலாக ஆவணப்படுத்துவது என்பது ஒன்று, இவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் என்பது மற்றொன்று. இவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்?
பாதுகாப்பு செய்வதற்கான முயற்சி தனியார்களினால் முடியாது, அது நிறுவனப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது மட்டக்களப்பில் உள்ள பிரதேச சேரகங்களில் இவற்றை பற்றிய ஒரு அபிமானம் அவதான மக்களை ஏற்பட்டிருந்தது இருப்பதனாலே அங்குள்ளவர்கள் போய் இதை போன்ற விடயங்களை படமெடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இவற்றை அங்கே காணப்படுகின்ற பலவிதமான பொருட்கள், ஓடுகள், ஓட்டு ஓடுகளினுடைய துண்டங்கள், பானைகளினுடைய ஓடுகள், கற்கள், சிறிய கற்கள், அதாவது தூண்களுக்கு தாங்குதளமாக அமைக்கப்பட்ட ஒரு வட்டமான கற்கள், அது மட்டக்களப்பில் மட்டுமல்ல மண்ணீரில் காணப்படுகின்றது. சிலாபத்தில் கற்குட்டி, அல்லியரசாமி கோட்டை, மாளிகை திடல் முதலான இடங்களிலும் காணப்படுகின்றது. அவற்றையெல்லாம் ரெண்டு வாரங்களுக்கு முன் சில சொல்பொருள் சின்னங்களை போய் நேரிலே பார்க்க முடிந்தது. இதற்கு ஒரு அருங்காட்சியகம் அமைப்பது மிகவும் அவசியமான கட்டாயமான தேவை. அது அதிகாரிகள் ஆட்சியில் உள்ளவர்களினால், மாகாண சபைகளினால் அது உணரப்பட வேண்டும். அவைதான் அவற்றை அமைக்கலாம். பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் நான் அங்கு 7 வருடங்கள் வருடாறு படிப்பில் போதித்ததற்காக அங்கிருந்து நெடுங்காலம் பணிபுரிந்தேன். வரலாற்று துறை உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆசிரியர் போதியளவில்லை, போதியளவு ஆசிரியரை நியமிக்கிறார்கள் இல்லை. 4 ஆண்டுகளுக்கு முன்பு பல்கலைக்கழகத்தில், கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியில் அவர்களை கொண்டு ஒரு விசாலமான அரும்பொருள் காட்சியகம், அதாவது ஒரு கலை பொருட்களை காட்சிக்கு வைக்கக்கூடியது மண்டபம் முதல் சாலை கூடிய ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று நான் ஒரு அறிக்கையை எழுதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். அது செனட் சபைக்கு போய், கவுன்சில் மூலமாக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு போய், இலங்கை அரசாங்கத்தினுடைய தொடர்புடைய அமைச்சகத்தின் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது. அவ்வாறு அனுப்பப்பட்டதாக கடிதமும் கிடைத்தது அந்த வரலாற்று துறையில் இருக்கின்றது. ஆனால் பல்கலைக்கழக அதிகாரிகள் இதுவரை இந்த விடயம் பற்றி எதுவிதமான முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. அப்ப நன்றி, நாங்கள் இதை செய்யலாம் சொல்லுங்க. இதை பற்றி இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கின்ற இப்பொழுது அவர்கள் துணை வேந்தருக்கு பதிலாக ஒரு எல்லா அதிகாரிகளும் வல்ல ஒரு பேராசிரியரை அதிகாரியாக நியமித்திருக்கின்றார். அவரிடம் ஒரு மாதத்திற்கு முன்பு இதை பற்றி நான் சொன்ன பொழுது அந்த அறிக்கையை பெறுமாறு அவர் கேட்டிருக்கின்றார். அதன்படி நான் அதை சமர்ப்பித்திருக்கின்றேன். சில நடவடிக்கைகள் ஏற்படக்கூடும். ஆனால் கற்றவர்கள், கல்விமான்கள், படித்தவர்கள், பண்பாட்டில் தமது பாரம்பரியத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் இதிலே விழிப்புணர்வோடு இருந்து